அழைக்கும் நல்பலி இதுவே. இனிதாய் கலந்திடுவோம் இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே. இனிதாய் கலந்திடுவோம் புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறையாருளில் நிறையனம் அழைக்கின்ற புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறையாருளில் நிறையனம் அழைக்கின்ற வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பறையில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பறையில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலி இதுவே இனிதாய் கலந்திடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவல் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பார்ந்த இறை பிள்ளைகளே, தாய் திருச்சபை இன்றைக்கு அன்னைக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறது. பிரான்ஸ் தேசத்தில் லூர்து நகரில் பெர்னதத் என்கிற ஒரு சிறுமிக்கு அன்னை மரியால் காட்சி கொடுத்து நானே அமலூர்ப்போம் என்பதை சொன்ன நாள் இன்று. நாமே அமலூர்ப்போம் என்று சொன்னார். ரொம்பதாம் பத்திநாதர் தன்னுடைய வலுவாத வரத்தின் அடிப்படையிலே கோட்பாடாக 1854 ஆண்டு சொன்ன அந்த சொல்லை அல்ல பெயரை நிலைநாட்டு விதமாக அன்னையே வாய் திறந்து நாமே அமல உற்பவம் என்று சொன்ன நாளை இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து லூர்து அன்னை விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு நாலு லூர்து இருக்கத்தான் செய்வாங்க. எல்லா கிறிஸ்தவ கிராமத்திலையும் லூர்துன்னு இருப்பாங்க. உங்களுடைய ஃபோன் எடுத்து உங்களுடைய ஃபோனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தேர் வில் பி ஒன் ஆர் டூ லூர்துஸ். அதனால் இன்றைக்கு எல்லா லூர்துகளுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள். லூர்து என்பது அன்னை மரியால் காட்சி கொடுத்த இடம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பெயர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பெயராக இருக்கிறது. இந்த நாளில் லூர்து அப்படின்ற பெயரில் இருக்கிற எல்லா இறைப்பிள்ளைகளுக்கும் எங்களுடைய கேசி ட்ரிச்சியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நாம விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கிறோம். இந்த ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அன்னையினுடைய பரிந்துரை வேண்டி ஜெபிப்போம். குறிப்பாக அந்த நாள் திருப்பலியில் கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய பேரொருளை வேண்டுவோம். அவர் ஆசீர்வதிப்பதற்காகவே காத்திருக்கக்கூடிய கடவுள், ஆசீர்வாதத்தை தருவதற்காகவே காத்திருக்கக்கூடிய கடவுள், நம்மை ஆசீர்வதிப்பதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கடவுள் அவர்தான். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த பாடலோடு இந்த பஜன் பாடல் வழியாக இறையருள் வேண்டுவோம்.
ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் என்ன என்று. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் என்ன என்று. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் என்ன என்று. ஆசீர்வதியும் இயேசுவே, போகும் போதும் வரும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, இருக்கும் போதும் நடக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, போகும் போதும் வரும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, இருக்கும் போதும் நடக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் என்ன என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, துன்பம் நீக்கி துயரம் போக்கி ஆசீர்வதியும் இயேசுவே, உய வாழ்வை வாழச் செய்து ஆசீர்வதியும் இயேசுவே, துன்பம் போக்கி துயரை நீக்கி ஆசீர்வதியும் இயேசுவே, உய வாழ்வை வாழச் செய்து ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் என்ன என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே.
ஆசீர்வதித்த ஆண்டவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை பெற அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய இயலாமை ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுவோம். இல்லாமல் இறைவிடமும்,
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவினை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66. இறை வார்த்தைகள் 10-14 வரை உள்ள வார்த்தைகள். எருசலேமில் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என் நீட்பரம் கடவுளை நினைத்து
நீர் பேறு பெற்றவா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உமாத்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி 2 இறை வார்த்தைகள் 1-11 முடிய, அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முண்டு பந்தி மேற்பாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு
புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை சமூகமே, தொடக்க உரையில் நான் சொல்ல நீங்கள் கேட்டது போல, இன்றைக்கு தாய் திருச்சபை லூர்து அன்னையினுடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. அன்னைக்கு பிறந்தநாள் என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் ஆனந்தம். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு அன்னை, நம்மில் ஒருவராக நம்மோடு பிறந்து வளர்ந்து ஆண்டவரை இந்த மண்ணுக்கு கொடுத்த ஒரு மகத்தான தாய்க்கு இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிறோம். அந்த அன்னைக்கு விழா கொண்டாட பல காரணங்கள் இருக்கிறது. ஆண்டு முழுவதும் அன்னைக்கு நாம் விழா கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு சில அன்னையினுடைய விழாக்கள் அவருடைய உருவத்தை வைத்து, அதாவது அவர் தோற்றம் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து ஒரு சில விழாக்கள் கொண்டாடுவோம். உத்திரிய மாதாவுக்கு நாம் வந்து விழா கொண்டாடுகிறோம். இப்போது சமீப காலமாக முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னை, அவர் லேடி ஆஃப் அன்னாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதா கையில் வந்து ஒரு கயிறு போல வைத்திருப்பதை அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். அன்னையோடு தொடர்புடைய அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்றத வச்சு மாதாவுக்கு நாம் நிறைய ஃபீஸ்ட் கொண்டாடுறோம். மாதாவுடைய குணங்களை வச்சு நாம் ஒரு சில விழாக்களை கொண்டாடுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இரக்கத்தின் அன்னையாக இருக்கிறாருன்னா அதை பற்றி நாம் கொண்டாடத்தான் செய்கிறோம். அதே போல ஒரு சில விழாக்கள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, கோட்பாடுகள் அடிப்படையில் வரும். நம்முடைய திருத்தந்தை கொடுத்த கோட்பாடுகள் இன்றைக்கு நாம கொண்டாடுகிறோம் இல்லையா. இந்த லூர்தன்னை அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நானே அமல உருப்பவம். இந்த வார்த்தையானது 1854 வருஷம் அப்போது இருந்த திருத்தந்தை அவர்களால் முன்மொழியப்பட்ட ஒன்று. அதனால என்ன செய்கிறாருன்னா, அந்த 9 பத்திநாதர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் விழா கொண்டாடுகிறார்கள். கோட்பாடுகள் அடிப்படையில் ஒரு சில விழாக்கள் அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. ஒரு சில விழாக்களானது அன்னை எந்த இடத்தில் காட்சி கொடுத்தாரோ அதை மையமாக வைத்து விழா கொண்டாடுகிறோம். வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்ததுனால வேளாங்கண்ணி மாதா, பாத்திமாவில் காத்தி கொடுத்தனால பாத்திமா மாதா, அதே போல போர்ச்சுகல்ல அதான் பாத்திமா மாதா பார்க்குறையா, அது போல குவாதலூப்பில் காட்சி கொடுத்ததுனால குவாதலூப் அன்னை அப்படின்னு கொண்டாடுறோம். அதுபோல தான் மாதா வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற அந்த லூர்து நகரில் காட்சி கொடுத்ததுனால் அவளுக்கு லூர்து அன்னை அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்து கொண்டாடுகிறோம். எல்லா ஊர்லேயுமே ஒரு கிறிஸ்தவ ஊராக இருந்தால் அதில் குறைந்தபட்சம் ஒரு லூர்தாவது இருப்பாங்க. அது உண்மையிலேயே மாதா காட்சி கொடுத்த ஊருடைய பெயர்தான் அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அன்னையின் மீது கொண்டிருந்த பற்றுறுதியின் காரணமாக இந்த லூர்து அப்படின்ற பெயர் நம்முடைய தமிழ் மக்களுக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு பெயராக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு விழாவை கொண்டாடுகிற நல்ல நாளில் அன்னையின் நாம விழா வாழ்த்துக்களை நான் உங்களோடும் இந்த நாளில் பகிர்ந்து கொள்கிறேன். மசபியேல் என்கிற ஒரு குகையில் தோன்றி மானுடம் தழைக்க நாமே அமல உறுப்போம் என்று அன்னை சொல்லி தாய்மையின் தூய்மையை அங்கு வெளிப்படுத்தினார். அந்த விழாவைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். 1858 பிப்ரவரி மாதம் 11 இந்த காட்சி கொடுக்கிற நிகழ்வானது ஆரம்பிக்கிறது. அன்னை பெர்னதத் என்கிற ஒரு சிறுமிக்கு, 14 சிறுமிக்கு தோன்றுகிறார். அவள் விறகு பிறக்குவதற்காக ஒரு ஏழை குடும்பத்து பெண், விறகு பிறக்குவதற்காக அந்த லூர்து நகரில் இருக்கிற அந்த மசபியல் குகைக்கு அருகிலே செல்கிறார். அந்த குகைக்கு அருகில் செல்கிற பொழுது குகையிலிருந்து பொன்னிறமான ஒரு புகை வருகிறது. அதற்கு மத்தியிலே அங்கு இருக்கிற ரோஜா மலர்களுக்கு மத்தியில் அன்னை காட்சி கொடுக்கிறார். வெள்ளை நிற உடையோடும் நீல நிற இடைக்கச்சையோடும் கையில் ஜெபமாலையை சுமந்தவளாக அன்னை அந்த குழந்தைக்கு காட்சி கொடுக்கிறார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 18 அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் தாய் அந்த குழந்தைக்கு காட்சி கொடுக்கிற பொழுது ஒவ்வொரு காரியமாக அவளுக்கு சொல்லுகிறார். ஆனால் எல்லா நேரமும் இந்த பெர்னதத் என்கிற அந்த புனிதை மறவாமல் தவறாமல் அன்னையிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்க பெயர் என்ன? உங்களுடைய பெயர் என்ன? 15 சொல்லாத அன்னை மரியாள் 16 முறையாக சொல்லுகிறார், நாமே அமல உற்பவம் என்று சொல்லுகிறார். நாமே அமல உற்பவம் என்று சொல்லி அதுதான் என்னுடைய பெயர் என்பதை வெளிப்படுத்துகிறார். தனக்கென்று ஒரு குகையை, குகையிலே ஒரு சிறிய கெபி கட்டும்படி கேட்டுக்கொள்கிறார். இன்றைக்கும் அந்த ஆலயம் அப்படியே இருக்கிறது. நான் நேரடியாக சென்று பார்த்ததில்லை. நம்முடைய கேசி நேயர் ஒரு அருட்பணியாளர் எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் ஒரு முறை பிரான்சுக்கு போயிருக்கும் போது அங்கிருந்து எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு, சாமி நீங்கள் லூர்து மாதாவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெபிக்கு முன்பாக அமர்ந்து எனக்கு வீடியோ கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-10 அந்த கெபிக்கு முன்பாக மாதாவுடைய அந்த உருவத்திற்கு முன்பாக மெழுகுதறி எரிந்து கொண்டிருக்கிற அந்த அருமையான ரம்மியமான அந்த காட்சிக்கு மத்தியில் எனக்கு ஜெபமாலை ஜபிக்க அந்த தந்தை அவர்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நம்முடைய கேசியில் இருக்கிற அந்த தந்தை தான். அந்த காட்சியை நான் பார்க்கிற பொழுது, இந்த பிரசங்கம் வைக்கிற போது கூட எனக்கு நான் பார்த்த அந்த மாதாவுடைய உருவம் என் கண் முன்பாக இன்றைக்கும் நின்று கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கிற பொழுது சொல்லாத பதிலை 16 முறையாக சொல்கிறார், நானே அமல உற்பவம் என்று. 1854 அப்போதிருந்த திருத்தந்தை 9 அன்னை மரியாவளை அமல உற்பவம் என்று கோட்பாட்டு அடிப்படையில் பிரகடனப்படுத்துகிறார். தன்னுடைய வலுவாத வரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார் அன்னை மரியாவுடைய அமல உற்பவத்தை பற்றி. பலருக்கும் புரிதல் இல்லை. ஒருவேளை பல மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், திருத்தந்தை சொல்லிவிட்டார், நம்ம என்ன செய்யறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் திருத்தந்தை சொன்னது அன்னையினுடைய உண்மையான வார்த்தை, அது ஆண்டவுடைய திருவுளம் என்பதை அன்னை மரியாளே ஜெபமாலையை சுமந்து வந்து அந்த இடத்தில் சொல்லுகிறார், நானே அமல உற்பவம் என்று. அப்போது அங்கு இருக்கிற மக்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. 1907 பத்தாம் பத்திநாதர் பிப்ரவரி 11 அன்னையின் திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று பணிக்கிறார். 13 லியோ என்கிற திருத்தந்தை அதனை நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு லூர்து நகரமானது புதுமை நகரமாய் மாறியிருக்கிறது. அன்னை மரியாள் பர்னதத்திடம் பல காரியங்களை சொன்னார் என்று சொன்னேன் அல்லவா, அதில் ஒரு காரியம் ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று தான் சொன்னார். ஜெபமாலை தான் வெற்றியின் ஆயுதம், ஜெபமாலை தான் இறையிறக்கத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்றதெல்லாம் சொல்லி ஜெபமாலையுடைய முக்கியத்துவத்தை அந்த குழந்தைக்கு அவர் சொன்னதாக அவருடைய வரலாறு நமக்கு சுட்டியை காட்டுகிறது. ஆம் அன்பு இறை சமூகமே, இன்றைக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 25,000 பேரெல்லாம் அந்த இடத்திற்கு வந்து ஜபித்து அன்னையினுடைய பரிந்துரையை, ஆண்டுடைய அருளை பெற்றுச் செல்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு வருஷத்திற்கு குறைந்தபட்சம் 10,00,000 மக்கள் இங்கிருந்து போய் மாதாவுடைய அந்த தரிசனத்தை, அன்னையினுடைய அந்த காட்சி கொடுத்த கெபியிலே அமர்ந்து ஜபிக்கிறார்கள். நிறைய தன்னார்வலர்கள் இருக்கிறார்களாம். ஒவ்வொரு நாளும் நற்கருணை முன், ஒவ்வொரு நாளும் மாதாவுடைய அந்த ஜெபமாலை சொல்லி முடித்த பிறகு நடைபெறுகிற அந்த நற்கருணை ஆசிரியர் பங்கெடுக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் சுகம் பெற்றிருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிகமாக புதுமைகள் நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒன்றாக இந்த லூர்து நகரம் இன்றைக்கு வரை பார்க்கப்படுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் சென்று பாருங்கள். வாய்ப்பில்லாதவர்கள் அன்னையை நினைத்து கொண்டு இன்றைக்கு ஜெபமாலை வழியாக அன்னையை துதியுங்கள். இதுதாங்க இந்த லூர்து அன்னை விழாவினுடைய சுருக்கமான ஒரு வரலாற்று பின்னணி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இதை விட நிறைய காரியங்கள் தெரிந்திருக்கலாம். இன்றைக்கு அன்னையை பற்றி உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் மாதாவுடைய புகழை, அவருடைய இந்த வரலாற்று பின்னணியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் என்று சொன்னால், இப்பேற்பட்ட ஒரு அன்னையை இன்றைக்கு பல நிலைகளில் நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் பல்வேறு கேள்விகளால் அன்னையினுடைய புனிதத்தை, அவளுடைய தூய்மையை, கன்னித்தன்மையை, அவளுடைய முப்பொழுதும் கன்னி என்கிற அந்த கோட்பாட்டை, அம்மள உருப்பவத்தை இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிறார்கள், கேள்விக்கு உள்ளாக்குறார்கள். சபைக்காரர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள், கேள்விக்கு உள்ளாக்குகிறார்கள். ஆனால் இப்போது நான் ஒரு 12 கேள்விகளை நான் எடுத்து தொகுத்து வைத்திருக்கிறேன். மாதாவை குறித்து கேட்கப்படுகிற 12 கேள்விகள், அந்த கேள்விகள் பிரிவினை சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, அது நமக்குள்ளும் இருக்கிறது. அது மாற்றுக்கருத்து என்பது இல்லை, நமக்கு அறையும் குறையுமாக இருக்கிறது. அதனால் தான் நம்முடைய நம்பிக்கையும் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில கேள்விகளை சொல்லுகிறேன். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை நீங்கள் இந்த நாளில் சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். முதல் கேள்வியாக நான் வைப்பது, இயேசுவே மரியாளை பெண்ணே என்று தானே அழைத்தார். யோவான் செய்தி 2:4 வாசிக்கிறேன் இல்லையா, இயேசுவே மரியாளை பெண்ணே என்று தானே அழைத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அவரே பெண் சொல்லும் போது நீங்க என்ன மாதா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இரண்டாவது, நீங்கள் மாதாவை உயர்த்துவது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை உயர்த்தவில்லையே, பெண் என்று தானே சொன்னார், நீங்கள் என்ன உயர்த்துகிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. மூன்றாவது ஒரு கேள்வி, உனக்கும் பெண்ணுக்கும் என்பது ஏவாளை குறிக்க நீங்கள் ஏன் அதை மாதா என்று சொல்லுகிறீர்கள் என்றும் நம்மை பார்த்து கேட்பார்கள். உங்களுக்கு அந்த கேள்வி இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. நான்காவது, ஒரு சாதாரண பெண் எப்படி சாத்தானை வெல்ல முடியும், இந்த கேள்வி வரும். அஞ்சாவதாக, எப்படி ஜென்ம பாவத்தில் இருந்து மண்ணில் பிறந்த ஒரு மனிதனோ அல்லது மனிதையோ விடுதலை பெற முடியும் அப்படின்னா நீங்க விவிலியத்திற்கு மாறா போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாவது, மற்ற பெண்களை விட மரியா எந்த விதத்தில் உயர்ந்தவர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏழாவதாக, யார் என் தாய் என்று இயேசுவே கேட்டிருக்கிறாரே, அவரே தாயை மதிக்கவில்லையே என்று சொல்வார்கள். எட்டாவதாக, மாதா விண்ணகத்தில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை தானே சொல்றோம், மாதாவுடைய விண்ணப்பு எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்பார்கள். ஒன்பதாவது, வேதத்தில் அதாவது நற்செய்தில எந்த இடத்திலையுமே மாதாவை புனிதை அப்படின்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் புனித மாதா என்று சொல்கிறீர்களே, புனித அன்னை என்று சொல்கிறீர்களே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. பத்தாவதாக, இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்ததாக சொல்லுகிறார்களே, இயேசுவுக்கு சகோதரர்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்களே, விவிலியமும் அதை போன்ற பாணியில் தானே சொல்லுகிறது அப்படின்ற கேள்வியை நம்ம பார்த்து கேட்பாங்க. பதினொன்னாவது, தலைப்பேரான மகன் என்ற போது வேறு மகன்கள் இருந்திருக்கலாமே அப்படின்னா என்ன அர்த்தம், தலைப்பேரான மகன் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு வேற மகன்கள் இருப்பதாகத்தானே அர்த்தம் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. பனிரெண்டாவதாக ஒரு கேள்வி, இயேசுவின் சீடர்கள் இயேசுவை தேடி வந்ததாக வாசிக்கிறோமே, இயேசுவின் சீடர்கள் இயேசுவை தேடி வந்ததாக வாசிக்கிறோமே அப்படின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நமக்குள்ள போட்டு குழப்புவாங்க. ஆனால் மொத்தமாக 12 கேள்விகள், இது பொதுப்படையாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். நான் மீண்டுமாக சொல்கிறேன், இது பிரிந்து போன சகோதரர்களுக்கு மட்டும் இருக்கிற சந்தேகம் அல்ல, நமக்குள்ளும் இது போன்ற சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த 12 கேள்விக்கு நான் விளக்க சொன்னேன் அப்படின்னா எனக்கு மறையுரைக்கு 3 மணி நேரம் தேவைப்படும். அதை இன்றைக்கு உங்களோட சொல்வதற்கு இந்த குறுகிய நேரத்தில் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. நம்முடைய கேசி சேனல்லையே நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம், சபையாருடைய கேள்விகளும் திருச்சபையினுடைய பதிலும். சபைக்காரர்கள் இன்றைக்கு நற்கருணையை பற்றி, புனிதர்களை பற்றி, திரு அருளடையாளங்களை பற்றி, நம்முடைய வழிபாட்டு முறைகளை பற்றி, மாதாவை பற்றி, அவங்க நம்ம பைபிள் வாசிக்கிற முறையை பற்றி கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திருச்சபை என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். அது வருகிற பொழுது இந்த 12 கேள்விகளுக்குமான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கான பதில் தெரிந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்முடைய கமெண்ட்ஸில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது பலருக்கும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, அன்னை மரியாவையும் அவருடைய தூய்மையையும் அவருடைய கன்னித்தன்மையையும் அவருடைய அமல உற்பவத்தையும் இந்த உலகில் கேள்வி கேட்பதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார் என்று சொன்னால் அவர் கிறித்தவத்தை சாராதவராகவும் கிறிஸ்துவை அறியாதவராகவும் விவிலியத்தை தெரியாதவராகவும் தான் இருக்க முடியும். இன்றைக்கு எங்களுக்கு விவிலியம் நன்றாக தெரியும், எங்களுக்கு இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த பாசமும் இருக்கிறது, அவரே என்னை வாழ வைக்கிறார், எனக்குள் வாழுகிறார் என்று சொல்லிக்கொண்டு கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில் இருக்கிறவர்கள் அன்னையை பற்றி கேள்வி கேட்கிறார்கள், அன்னையை பற்றி கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் வெளிவேடக்கார கிறித்தவர்கள், கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஆனால் கிறிஸ்துவுக்கு தாங்கள் உகந்தவர்கள் என்று தன்னை பற்றியே பெருமை பேசிக் கொள்ளக்கூடிய கிறித்தவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய, இயேசு விரும்பிய கிறிஸ்தவர்கள் அன்னையை பற்றி ஒருபோதும் தரக்குறைவாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னார், விவிலியத்தின் ஒவ்வொரு இடத்திலும் அன்னைக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். விவிலியத்தின் ஒவ்வொரு இடம் என்று சொல்கிற பொழுது புதிய ஏற்பாடு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் தொடங்கி இறுதி வரை அன்னையினுடைய பயணமும் அவருடைய பிறப்பு அவருடைய செயல்பாடு பங்களிப்பு குறித்த தெளிவான விளக்கங்கள் விவிலியம் நமக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவை சந்தித்து அவருக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ கருவுற்று இருக்கிறாய், இந்த கருவு ஆண்டுடைய வல்லமையால் தூயாவியால் கருவுற்று இருக்கிறாய் என்ற செய்தியை சொன்னார். இந்த செய்தி யாருக்கு குழப்பத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னால், அன்னைக்கு துணையாக ஆண்டவர் கொடுத்த யோசேப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. அவருக்கு ஒரு யதார்த்த நிலையில யோசிக்கிறார். உடனே கப்ரியேல் தூதர் நம்முடைய யோசேப்பு அவர்களுக்கு தோன்றி, வளர்ப்பு தந்தை யோசேப்பு அவர்களுக்கு தோன்றி, உன் மனைவி கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான் என்று சொன்ன பொழுது அவருக்கு ஐயம் தவிர்க்கப்பட்டது. கப்ரியேல் தூதர் சொல்லியுமே இது போன்ற மக்களுக்கு ஐயம் தவிர்க்கப்படவில்லை என்று சொன்னால், அவர்களெல்லாம் விவிலியத்தை ஆய்ந்து ஆராய்ந்து படிக்காதவர்களாக இருக்கிறார்கள் தான் என்று நாம் சொல்ல முடியும். அதே போல ஆண்டவருடைய தூதர் சொல்லிதான் நம்ம நம்பல, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? இவரே உன் தாய் என்று யோவானுக்கு கொடுக்கிற பொழுது நமக்கும் கொடுத்திருக்கிறார். இதை நம்மளுக்கு விதண்டாவாதமாக கேட்பாங்க, யோவானுக்கு தாங்க சொல்லியிருக்காங்க, என்னங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்கிறவர்களிடம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், அன்றைக்கு யோசேப்புடைய ஐயத்தை போக்குவதற்கு கப்ரியேல் தூதர் சொன்னது யோசேப்புக்கு மட்டுமல்ல, நாம் எல்லாருக்குமான ஒரு செய்தி. அவளை போன்ற ஒரு புனிதை, ஒரு தூய்மையான ஒரு ஆன்மா, அல்லது அவளை போன்ற ஒரு அமல உருப்பவம் இந்த புவியில் எவருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம், அப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான தாய்க்குத்தான் நாம இன்றைக்கு விழா கொண்டாடுகிறோம். இந்த தாய் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இவருடைய செயல்பாடு மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிற பரிந்துரை காரியங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு பரிமாற்றம் எப்படி இருந்தது, அல்லது அன்னை வழியாக நாம் கேட்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் என்பதற்கு இந்த வாசகம்தான் ஆணித்தரமான ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. கலிலேயாவில் இருக்கிற கானாவூர் திருமணத்திற்கு போகிறார்கள், அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டுதான் போகிறார்கள். பார்க்கிறோம்ல, இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார், இயேசுவோட சிலரும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அப்போ அழைக்கப்பட்ட விருந்தாளியாக செல்கிறார்கள், அழையாத விருந்தாளி அல்ல, அழைக்கப்பட்ட விருந்தாளியாக அங்கு செல்கிறார்கள். போகிற இடத்தில் என்ன ஆகிறது, அங்கு இருக்கிற அந்த விருந்தினருக்கு மத்தியிலே எல்லாருக்கும் ரசம் பரிமாறப்படுகிறது. அதுதான் அன்றைக்கு இருந்த பிரதான ஒரு உணவா இருந்தது. அந்த ரசம் பரிமாறப்படுகிற பொழுது அங்கு ரசம் தீர்ந்து போகிற செய்தி அங்கங்க அரச புரசலா பேசிக்கிறாங்க. என்னங்க ரசம் தீர்ந்து போச்சு, வந்திருக்க விருந்தினருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், எப்படி இவருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் பேசினார்களோ இல்லையோ, அந்த வீட்டினுடைய அந்த விருந்த ஏற்பாடு செய்திருக்கிற அந்த வீட்டு உரிமையாளருடைய முகத்தில் இருந்த மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து சுருங்கி கொண்டிருக்கிறது. அவமானத்தை நினைத்தவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், அல்லது வந்திருக்கிற விருந்தினர்களை நம்மால் கவனிக்க முடியவில்லையே என்கிற குற்ற உணர்வு அவர்களுக்குள் ஆட்கொண்டிருக்கிறது. அன்னை மரியாவிடம் யாரும் வந்து முறையிடவில்லை, அவராக குறிப்பால் அறிந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன் மகனிடம் போய் சொல்லுகிறார், மகனே, இயேசு ஆண்டவரிடம் சொல்லுகிற வார்த்தை, ரசம் தீர்ந்து போய்விட்டது. அப்போ ஆண்டவர் உடனடியாக சொல்லுகிறார். இது கொஞ்சம் இந்த பகுதி நீங்கள் என்ன கூட ஆழமாக யோசிச்சு பார்க்கலாம். மாதாவிடம் போய் நாம் நம்முடைய கஷ்டத்தை சொல்லி தான் எனக்காக பேசுங்க, எனக்காக ஜெபிங்க அப்படின்னு மாதாட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவள் பார்வை நம் மீது பட்டாலே போதும், நம்முடைய தேவை உண்மையான தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், அது அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், அன்னை அந்த இடத்தில் நாம் கேட்காமலே நமக்காக பரிந்து பேசுவார். இயேசுப்பாட்ட போய் மாதா இதைத்தான் சொல்கிறாங்க. இயேசுப்பாட்ட போய் என்ன சொல்றார், மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் ரொம்ப யதார்த்தமாக அவர் பதில் சொல்கிறார், அம்மா என் நேரம் இன்னும் வரலங்கம்மா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மாதாவுக்கு தெரியும், நான் கேட்க மாட்டேன், நான் என் பிள்ளையிடம் பெரும்பாலும் கேட்க மாட்டேன், கேட்டால் அது எனக்காக கேட்க மாட்டேன். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன். நான் கேட்க மாட்டேன், ஒருவேளை கேட்டாலும் நான் எனக்காக கேட்க மாட்டேன் என்பது என் மகனுக்கு தெரியும். அதனால் இவன் கட்டாயம் செய்வார், என் மகன் கட்டாயம் இந்த காரியத்தை செய்வான். ஏனென்று சொன்னால் அழுகையிலும் அங்கலாய்ப்பிலும் அவமானத்தையும் சந்திக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை என் மகன் ஒருபோதும் பிறந்தள்ள மாட்டான் என்கிற நம்பிக்கையில்தான் என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் அன்னை மரியாள் அங்கிருக்கிற பணியாளர்களிடம் போய் சொல்கிறார், நீங்கள் என் மகன் உங்களுக்கு என்ன சொல்வாரோ அதை எல்லாம் செஞ்சிருங்க, உங்களுக்கு சொல்வது எல்லாவற்றையும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மாதாவுக்கு தான் நான் திரும்பி போகிறேன், இன்றைக்கி அன்னை மரியாவோட விழானால நம்ம மாதாவுடைய அன்னை மரியாவை மையப்படுத்தி சிந்திப்போம் பாருங்களேன். அந்த வழக்கமாக விருந்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் வீட்டிலையும் கல்யாணம் இருக்குது, நாங்களும் பல கல்யாணங்களுக்கு சென்றிருக்கிறோம், எங்கள் வீடுகளையும் சேர்ந்து நடக்குது. யாருக்கு முதல்ல விருந்து கொடுப்போம் அப்படின்னா, நம்முடைய ரொம்ப நெருக்கவட்டமான சொந்தங்களுக்கு கொடுப்போம். சொந்தங்கள் கூட கொஞ்சம் பின்னாடி தான் வருவாங்க, பெரும்பாலும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி வர்றாரு அல்லது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு தான் முதல் நிலையில் விருந்து கொடுப்போம். அப்புறம் சொந்த சொத்து எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக யார் சாப்பிடுவோம் அப்படின்னா ஏழை பாளைங்க வருவாங்க. அவங்க வந்துருங்க, கல்யாணத்துக்கு வந்துருப்போங்க அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் நாலு பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அல்லது இல்லாதவங்க ஒரு விதத்தில் பிச்சைக்காரங்களுக்குனா நம்ம கல்யாணத்தில் கடைசி தானே சோறு போடுறோம். அப்போது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய உணவு தீர்ந்து போய்விட்டது. இந்த இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய உணவையெல்லாம் முன்னாடி வந்து இருக்கப்பட்டவங்க எல்லாரையும் சாப்பிட்டு போனதுனால மாதம் அதைத்தான் உணர்றாங்க. ஐயோ ஐயோ பாவமே, அப்போ இனிமேல் வர ஆளுக்கு இல்லாதவங்க இயலாதவங்க முடியாதவங்க வரப்போகிறாங்க, அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற நிலையில தான் மாதாம்மா அந்த இடத்துல பரிந்து பேசுகிறாங்க. இயேசுவும் மாதாவுடைய அதே மனநிலையை கொண்டிருந்ததுனால தான் தன்னுடைய நேரம் வரவில்லை என்கிற அந்த கட்டுப்பாட்டையும் மீறுகிறார். என் தந்தை எனக்கு சொல்லியிருக்கிற நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் என் தாய் சொல்லுகிறார், இந்த நேரம் சரியான நேரம் மகனே, உன்னை இந்த உலகத்திற்கும் நீ பெயர் சொல்லி அழைத்திருக்கிற அந்த சீடர்களுக்கும் எளிமையின் சார்பாக ஏழைகளின் சார்பாக நின்று பயணிக்க நீ இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறாய் என்பதை சொல்வதற்கு இதுதான் சரியான நேரம் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் நம்ம அன்னை மரியா. ஆண்டவரும் அதை உணர்ந்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் இங்கு இருக்கிற ஜாடிகளில் எல்லாம் என்ன செய்யுங்க, நீரை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். யூதரின் துரும்பு சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கிருந்தன, ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசுவிடம் இத்தொட்டிகளில் நீங்கள் தண்ணீர் நிரப்புங்கள் என்றுதான் சொன்னார். நீ பாருங்களே, ஒரு இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த டோட்டல் அந்த க்ரௌடே இட் பிகம்ஸ் ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு நான் நினைப்பேன். எப்போவுமே ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் நல்ல நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஒவ்வொருத்தரையும் அப்படியே அது தொட்டுகிட்டே வரும். அதே போல் நெகட்டிவாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த டோட்டல் ஃபேமிலியுமே அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே தன்னாலேயே தன்னை ஆட்படுத்தி கொள்ளும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஷார்ட் டைம் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு திருநங்கை பாருங்களேன், ஒரு திருநங்கை, அந்த அம்மா வந்து ஒரு பகல் நேரத்தில் வந்து ஒரு 2 பசங்க பைக்கில் வந்துட்டுருக்காங்க, அந்த பைக்கை அந்த அம்மா மறைக்குது. உடனே அந்த பையன் கேட்குறான், பார்த்துக்கோங்க முன்னாடினா நைட்டு தான் வருவீங்க, இப்போ பகல்லையும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறான். அந்த திருநங்கை அப்படியே முகத்தில் ஒரு சலனத்தோட தம்பி தம்பி அப்படின்றாங்க. அந்த பையன் வாட்டில் கிண்டல் அடிச்சுட்டு போயிடுறான் பார்த்துக்கோங்க. பின்னாடி இன்னொரு பையன் பைக்கில் வரான், அவனையும் மறிப்பாங்க. அந்த பையன் என்னம்மா அப்படி சொல்லி கேட்பான், இந்த மாதிரி ஒரு பெண் கருத்தாங்கிய நிலையில் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் நேராக வருவாங்க. நேராக வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உட்காந்துருக்கும். இந்த அம்மா கை காமிச்சோடனே இந்த பையன் என்ன செய்வான், நீங்கள் அதை பொண்ணை பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ரோட்டில் நின்று பார்த்துட்டே இருப்பான். ஒரு ஆட்டோக்காரர் வருவார், அந்த ஆட்டோக்காரரை போய் கையை காமிப்பான், போயிடுவார். அப்போ அந்த பையன் சொல்லுவான், அண்ணாண்ணா அதை நில்லுங்கண்ணா, ஒரு பொண்ணு மாசமாக இருக்காங்கண்ணா அப்படி சொன்னோடனே அப்படி திரும்பி பார்ப்பார் ஆட்டோக்காரர், அப்படியா சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். அந்த அந்த பெண்ணை அந்த கர்ப்பிணி பெண்ணை தூக்கி அந்த வண்டிக்குள்ளே ஏறி உட்கார வச்ச பின்னாடி இந்த ஆட்டோக்கார அந்த பைக்கில் வந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அண்ணா இருந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பான் அந்த ஆட்டோவுக்கு. அவர் சொல்லுவார், தம்பி விடுப்பா அப்படின்னுவார். பாருங்களே, ஒருத்தருடைய நல்ல எண்ணம் எத்தனை பேரை தொட்டுக்கிட்டு வருதுன்னு. மாதாவுடைய அந்த ஒரு நல்ல எண்ணம், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இயேசுவை தொட்டது. அந்த இயேசுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ யாரை தொடுது அப்படின்னா, அங்கே இருக்கிற பணியாளர்களை தொடுது. எப்படி ஃபாதர் பணியாளர்களை தொடுதுன்னு சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் பாருங்களேன். இயேசு என்ன சொன்னார், பாத்திரங்களில் நீரை நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னார். நீர் நிரப்புறது அரைக்குடமாகவும் நிரப்ப முடியும், முக்காக்குடமாகவும் நிரப்ப முடியும். ஆனால் இந்த பணியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் விளிம்பு வரை நிரப்புகிறார்கள். சீ த பாசிட்டிவிட்டி, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர், இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது. இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் இல்லை, தண்ணீரை நிரப்புங்கள் சொல்லிட்டாரு. நம்ம விளிம்பு வரை நிரப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி விளிம்பு வரை நிரப்பினார்கள். இதுக்கு நான் வேறு விதமாகவும் இந்த மறையுறை கருத்துக்களை நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பாசிட்டிவிட்டி, ஒருத்த நல்ல காரியத்தை நினைக்கிறேன், இந்த வீட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு மாதா நினைக்கிறாங்க, எங்கள் அம்மா நினைக்கிறதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத இயேசு நம்புகிறாரு. இயேசு சொல்கிற வார்த்தையில் ஏதோ ஒரு நல்லது யாருக்கும் நடக்க போகுது அப்படின்றத அங்கே இருக்கிற பணியாளர்களும் நம்புகிறார்கள். இறுதியில் என்ன நடக்கிறது? எல்லாருக்கும் நிறைவான உணவு கிடைத்தது, நிறைவான ரசம் எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படின்னா, அன்னை இருக்கிற இடத்தில் அற்புதங்கள் நடக்கும், அன்னை இருக்கிற இடங்களில் அதிசயங்கள் அரங்கேறும், அன்னை இருக்கிற இடத்தில் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடும், அன்னை இருக்கிற இடத்தில் ஆண்டவரின் மகனாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள ஒரு பிரசன்னமாய் என்னாலும் இருப்பார். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபை அன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஏதோ அன்னை ஒரு ஆடம்பரமான ஒரு 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 தெய்வமாக அப்படின்னு இன்னைக்கு பார்க்கறோம் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அன்னை என்னோடு ஒருவர், உங்களோடு ஒருவர், நம்ம குடும்பத்தில் ஒருவர், நம்முடைய துன்பங்களை, நம்முடைய இன்பங்களை, இடரலை, வேதனையை, துக்கத்தை, கண்ணீரை அறிந்த ஒரு நமக்குள் ஒருவராக இருக்கிற அன்னை அவள் ஆண்டவரை பெற்றெடுத்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட அன்னைக்கு விழா கொண்டாடுகிற அந்த நல்ல நாளில் அன்னையை குறித்து கேவப்படுகிற எல்லா விதமான எதிர்கேள்விகளுக்கும் சவால்களுக்கும் நாம் சரியான பதில் சொல்லக்கூடிய மரியாயின் சேனைகளாக நாம் எல்லாரும் மாற வேண்டும். மரியாயின் சேனை ஒன்று, பங்கில் இருக்கிற அந்த வயசான பெரியவங்களை மத்திரம் வச்சு ஒரு 20 பேர் 10 பேர் வச்சு ஒரு ஊதாக்கலர் சேலை கட்டிட்டு வர்றவங்க தான் மரியாயின் சேனை அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, மாதாவினுடைய பெயருக்கும் அவருடைய தூய்மைக்கும் களங்கம் விதைவிக்கக்கூடிய விதத்தில் பேசுபவர்களை எதிர்த்து நாம் இறைவார்த்தின் அடிப்படையில் பதில் சொல்கிறோம் என்று சொன்னால், நம்பிக்கையின் அடிப்படையில், கோட்பாடுகளின் அடிப்படையில், திருச்சபையின் சத்தியத்தின் அடிப்படையில் நாம் எதிர்த்து கேள்விக்கு பதில் கொடுக்கிறோம் என்று சொன்னால், நாமும் மரியாயினுடைய சேனையர்களே. லூர்தனையுடைய விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அன்னையோடு நாம் இணைந்து திருச்சபையின் அத்துணை வரங்களையும் நலன்களையும் பெற்றுக்கொள்ள தூய அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.